SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. எமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள்.
வணக்கம் காளீஸ்வரி ஸ்ரீனிவாசன்.
வணக்கம் சஞ்சயன், மிக்க மகிழ்ச்சி உங்களோட பேசுறதுல.
நன்றி. உங்களை பற்றி சற்று பேச இருக்கிறோம். நீங்கள் நாடகத்திலே நீண்ட காலமாக ஈடுபட்டிருக்கிறீர்கள், தெருக்கூத்திலும். அந்த வகையிலே உங்களுடைய பின்னணி பற்றி சற்று சொல்லுங்களேன்.
நீண்ட காலம் சொல்ற அளவுக்கு ரொம்ப காலம் பண்ண இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 7-8 வருஷம் தான் இருக்கும்.
இந்த 7-8 வருஷம் உங்களுடைய நாடக பயணம், அதை பற்றி சொல்லுங்களேன். எங்கு ஆரம்பித்தீர்கள்?
சென்னையில ஆரம்பிச்சது. நான் நாடகம் செய்யணும் என்று கனவுல ஒரு காலம் நினைக்கல, கனவு காணல. அது ஓகே, ரொம்ப சுருக்கமா சொல்லணும் என்று சொன்னால், எனக்கு விதி இல்லாட்டி டெஸ்டினின்னு சொல்றதுல ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. பிளஸ் நம்மளுடைய வில் என்று சொல்லுவாங்க இல்லையா, நாம் ஒரு விஷயத்தை நினைச்சு இருக்கிறது அப்படிங்கிறது, இது ரெண்டுத்திலும் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு. நான் நடிக்கணும் என்று சொல்லி இதுல வரல, ஆனா நடந்தது. ஒரு ஆக்சிடென்டலா தான் நான் நடிப்பை கண்டுபிடிச்சேன் என்னுடைய வாழ்க்கையில. அதற்கு பிறகு நான் என்னை தேடி நல்ல வேலையா தான் வந்துகிட்டு இருக்குது. நான் எதையும் பிளான் செஞ்சு போகிறது இல்ல, இந்த மாதிரி வேலை தான் நான் செய்யணும், இப்படிதான் இருக்கணும் என்று சொல்லி. பட் எதெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் நல்லாவே நடக்குது. கீதை மாதிரி பேசுறேன், பட் அப்படிதான் வாழ்க்கையில நடக்குது. எதெல்லாம் நடக்கலையோ இஸ் வெரி குட் ஃபார் மீ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சோ ஒரு சில விஷயங்கள் நடந்தது. நான் தெருக்குத்து கற்றுக்கொண்டு நான் கொஞ்ச காலம், பிறகு மாடர்ன் தியேட்டர் என்று சொல்ற விஷயங்களை எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்த்த. நான் இங்கிலீஷ் தியேட்டர் முதற்கொண்டு எல்லாம் நடந்திருக்குது வாழ்க்கையில. நாடகம்ங்கிறது லைஃப் மாதிரி, நாளை என்ன நடக்கும் என்றது தெரியாது, இன்றைய காலை எப்படி விடியும் என்று தெரியாது. பட் ஐ எம் ஓபன் டு தட், ஐ பிலீவ் இன் லைஃப். அதனால் ஐ திங்க் எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஃபைன்.
2002 குஜராத்தில் நடந்த இன அழிப்பு, அல்லது
இன அழிப்பு தானே,
சரி, அதை அடிப்படையாக வைத்து ரியாலிட்டி என்ற ஒரு நாடகம் மேடையேறியது. அதிலே நீங்கள் நடித்திருக்கிறீர்கள். அந்த நாடகத்தை இப்பொழுது இந்தியாவிலே மேடையேற்ற முடியும் என்று நம்புகிறீர்களா?
ஐ திங்க் முடியும் என்று சொல்லி, நிச்சயம் உத்தரவாதம் கிடையாது, ஆனால் எனக்கு எப்படி என்று தெரியல, ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த நாடகம் திரும்ப போடணும் என்று சொன்னால் போட இயலும். பட் ஐ டு நாட் நோ த ரெப்பர்கஷன்ஸ், என்ன நடக்கும், என்ன செய்வாங்க எனக்கு தெரியாது. பட் ஐ திங்க் மேடையேற்ற முடியும் என்று சொல்லி.
அது மேடையேற்றும் சிந்தனைகள் ஏதாவது இருக்கிறதா?
நீங்க இதை கேட்டது மூலமா இம்மீடியட்டா நினைச்சது என்ன என்று சொன்னால், நான் அவர்கிட்ட நீங்க அடுத்த நாடகம் எடுங்கோ, எப்ப எடுக்க போறீங்க என்று கேட்டுதான் வந்தேன். சென்னையில இருந்து வரத்துக்கு முன்னுக்கு இப்ப அங்க திரும்ப போய் நீங்களே இந்த நாடகத்தை திரும்ப இப்போ எடுக்க கூடாது என்று கேட்கறதுக்கு என்னை தூண்டி விட்டுருக்கீங்கள்.
இதுல உங்களுடைய துணிவு துணிச்சல் வழியாகிறது காளி.
என்ன நாடு கட்டினாங்க, நாடு கட்டினா என்ன செய்யணும் தெரியல. பட் சீரியஸ்லி அந்த நிகழ்வு நடந்தப்ப நான் காலேஜ்ல இருந்தேன், ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் சம்திங் அந்த மாதிரி.
காலேஜ் சென்னையிலே? அல்லது
சென்னையில பிரசிடென்சி மாநில கல்லூரியில சைக்காலஜி படிச்சு கொண்டிருந்தேன். நான் இது நிகழ்ந்தது, அந்த ஒரு ஒரு போட்டோ ஒண்ணு எல்லா பத்திரிகையிலும் மறுநாள் வந்தது. அந்த ஒரு அந்த அழுதுகிட்டு கண்ணெல்லாம் சிவந்து அந்த ஒரு 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 பயத்தோட, ஐ திங்க் நீங்க கூகுள் செஞ்சீங்கன்னு சொன்னால் அந்த குஜராத் சம்பவத்தை பத்தி போட்டீங்கன்னு சொன்னால் அவருடைய முகம்தான் வரும் இமேஜா. அது என் கண்ணுல இன்னும் நிக்குது. என்னால அதை அக்செப்ட் செஞ்சுக்க முடியல, என்னால என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்ப எனக்கு நாடகம் இதெல்லாம் எதுவுமே தெரியாது. பட் 7 கழிச்சு நான் நாடகத்தை கண்டுபிடிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில அறியறேன். என்னுடைய முதல் நாடகம் இந்த மாதிரி அமையுது. நான் போய் சூஸ் பண்ணல, பட் அதுவா அமையுது. அதெல்லாம் முதல்ல மோனோலாக்ஸ். அதுல நான் செய்யற மோனோலாக் என்ன என்று சொன்னால், ரொம்ப ஒரு பிலாசபிக்கலான ஒரு தத்துவியலான ஒரு ஒரு விஷயம். பட் என்ன அது ரொம்ப டச் பண்ணுது, ரொம்ப அது ஈர்க்குது. சோ நாங்கள் அந்த நாடகத்தை போடுறோம். என்ன என்ன பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் லைஃப் சேஞ்சிங் ஃபார் மீ. Maybe we should do that again.
சரி, இது ஒரு எக்ஸ்ட்ரீம் என்று சொன்னால், அடுத்த எக்ஸ்ட்ரீமில் நீங்கள் சிறுவர்களுடன் சேர்ந்து நாடகங்கள் செய்கிறீர்கள், அதை பற்றி சற்று சொல்லுங்களேன்.
பிள்ளைகளை பொறுத்த வரையில நாடகம் அவங்களுக்கு பல விஷயங்களை கண்டறியறதுக்கு நாடகம் ஒரு கருவியாக இருக்குது. அவங்க வாழ்க்கையை அவங்க தன்னைத்தான அறிஞ்சிக்கிறதுக்கு, இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு நாடகம் ஒரு ஒரு கருவியா இருக்குது. அண்ட் பெரியவங்களா நாம நாடகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு பிள்ளைகளும் ஹெல்ப் பண்றாங்க. ரொம்ப ஒரு ஒரு அழகான பரிமாற்றம் பிள்ளைகளோட வேலை செய்யறது. இட் நெவர் லைக் எனக்கு தெரியும் இதெல்லாம், இதெல்லாம் இப்படி எல்லாம் செய்யணும், இதுதான் இப்படி அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் நடக்கிறது இல்லை. அவங்களோட சைல்ட் இஸ் த ஃபாதர் ஆஃப் மேனுங்கிற மாதிரி தே டீச் யூ ஆல்மோஸ்ட் எவ்ரி சிங்கிள் கிளாஸ் தட் ஐ ஹாவ் ஓ கிளாஸ் ஆர் லைக் செஷன் ஐ ஹாவ் வித் தெம். அவங்க மூலமா நிறைய விஷயங்கள் லைக் யூ ரியலைஸ், யூ அண்டர்ஸ்டாண்ட், அண்ட் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். நானும் இப்ப ரொம்ப குச்சி சுபாமுள்ள பிள்ளை. பட் ஸ்டேஜின் வரும்போது அது வேற மாதிரி. And you see that happening with little children, it's beautiful. And you realize, நாம வந்து ஒரு சின்ன ஒரு கருவியா இருக்கிறோம் அதுக்கு அப்படிங்கும்போது, you feel very blessed.
சில்ட்ரன்ஸ் தியேட்டர் என்று சொல்லிட்டு சிறுவர்களை வைத்து பெரியவர்களுக்கு நாடகம் செய்வதுதான் அதிகமாக இருக்கிறது. சிறுவர்களுக்காகத்தான் நீங்கள் நாடகங்கள் செய்கிறீர்களா என்பதுதான் என்னுடைய
கேள்வி. ஆமாம், நான் அந்த பிள்ளைங்களோட கொஞ்சம் நான் நிறைய சொல்லல கொஞ்சம் வேலை செஞ்சிருக்கிறேன். இப்போ திரும்ப போய் எப்படி அதை கண்டினியூ பண்றது என்று பார்க்க வேணும். அந்த பிள்ளைங்களோட நீங்க நாடகம் ஒரு ரிதம் பாடல் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அழகான விஷயம். ஒரு பிள்ளை அது வரைக்கும் பேசவே மாட்டாவ, லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் சின்னதா ஒரு பப்பட் ஷோ மாதிரி செஞ்சுட்டு இருந்தோம். அந்த சின்ன ஒரு 10 பிள்ளைங்களோட சேர்ந்து திடீர்னு அந்த பொம்மை பேசுற மாதிரி அவ பாட ஆரம்பிச்சா. இத்தனை நாள் வரை அவளால பேச இயலும் என்று சொல்லி எனக்கு தெரியாது. அந்த டீச்சருங்களுக்கு தெரியுமா என்று எனக்கு தெரியாது. பட் அவ ரொம்ப சைலண்டான பிள்ளை, எதுவும் பேச மாட்டா, தப்பு வசிச்சா. So beautifully rhythmic she is. ஆனால் ஐ திங்க் ஒரு 10 செஷனுக்கு அப்புறம், 2 மாசம் இருக்கும் இல்ல 3 மாசம் இருக்கும், நாங்க கழுத பொம்மையை வச்சுட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி திடீரென்று she started singing. I mean, I'm saying this not to boast, but I'm saying this because I want people who do not know, தெரியாதவங்களுக்கு இது தெரியணும் என்று சொல்லி. ஒரு கலை எந்த விதத்துல ஒரு உயிரை ஒரு ஆத்மாவை தொடுது என்று சொல்லி அவ பாட ஆரம்பிச்சுட்டா. And literally, என் கண்ணுல ஐ குட் நாட் ஸ்டாப். எனக்கு தெரியாது இந்த பிள்ளையால ஒரு வார்த்தை பேச இயலும் என்று சொல்லி. அண்ட் இன்னைக்கு அவ பாடுறா. இத்தனை நாள் எங்க இருந்தது? இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் நான் திரும்ப திரும்ப பிள்ளைகள் கிட்ட போறது, நாடகத்தை எடுத்துக்கிட்டு. நடக்கும் என்று தெரியாது.
நேர்களே, இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழகத்திலிருந்து ஆஸ்திரேலியா வந்திருக்கும் நடிகர் மேடை கலைஞர் காளி ஸ்ரீனிவாசன்.
அவ எந்த பிள்ளை இல்ல, அது எந்த மனுஷன் இல்ல, எல்லாம் போய்
ஆறா இருக்கும்
பிரவுடிகள்.
ஷாயனா கேனியா ஃபுட்லமியம்
ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, எல்லாம் நல்லபடியா நடக்க போகணும்.
எமது நேயர்களுக்கு உங்களை மிகவும் பரிச்சயமாக இருக்கும். எப்படி என்று சொன்னால், நீங்கள் நடித்த முதல் திரைப்படமே கேன்ஸ் விழாவில் விருது பெற்ற திரைப்படம் தீபன் என்கின்ற இலங்கை அகதி ஒருவர் பிரான்சில் வாழ்கின்ற ஒரு குடும்பத்தின் அல்லது குடும்பமாக்கப்பட்டவர்களின் கதை. அதிலே நீங்கள் இலங்கையில் தமிழர்கள் பேசுகின்ற அதே மொழி நடையை போர்ச்சூழலில் இருந்த ஒரு பெண்ணின் பாடி லாங்குவேஜ் அனைத்தையும் உள்வாங்கி திரைக்கு கொண்டு வந்திருப்பீர்கள். அதை எப்படி உங்களால் செய்ய முடிந்தது?
முதல்ல நன்றி நீங்கள் அப்படி நினைக்கிறதுக்கு, நீங்கள் அப்படி சொன்னதுக்கு. இந்த ரெண்டு விஷயமா பாக்கலாம். ஒண்ணு ரொம்ப பர்சனலான விஷயம், ஏன்னென்று சொன்னால் இந்த ஒரு விஷயத்தோட தான் நான் பிறந்து வளர்ந்திருக்கிறேன். இது ஒரு அந்நியமான ஒரு ஒரு நிகழ்வா இருந்தது கிடையாது என்னுடைய
வாழ்க்கையில. முதல்ல போர்ச்சூழலில் வாழவில்லை இல்லையா?
இல்ல, வாழல. ஆனா இந்த செய்தியோட தான் வாழ்ந்திருக்கிறேன். லைக் நான் 4வது படிக்கும் போது ஒரு நியூஸ் வந்தது, நான் 8வது படிக்கும் போது இன்னொரு விஷயம் நடந்தது, நான் காலேஜ் படிக்கும் போது இந்த காலேஜ் முடிச்ச பிறகு இந்த போர் முடிஞ்சது. போர் உச்சத்துல இருந்தப்பதான் நான் சென்னையில, ஆஃப்கோர்ஸ் சென்னையில பிறந்தேன், அப்ப எனக்கு எதுவும் தெரியாது. பட் 2009 இருக்கும்போது காலேஜ்ல நான் நாடகம் செஞ்சு கொண்டிருந்தேன். பட் வெரி பிகினிங், இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் ஒரு குழந்தை பிறந்து பெரிய ஒரு அடல்ட் ஆகி அத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். So I cannot say எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது, நான் இதை பத்தி ஒன்றும் தெரியாம தான் வளர்ந்தேன் சொல்ல இயலாது. பட் ஐ ஆல்சோ கெனாட் சே அந்த சூழலில் நான் வளர்ந்தேன், ஸோ எனக்கு தெரியும் இதெல்லாம் இந்த இந்த வலி என்ன என்று சொல்லி. ஒரு நடிகையா என்னுடைய வேலையை செஞ்சு நான் ஐ திங்க். அண்ட் ஒரு தனி மனுஷியா நம்ம ஒரு கிரியேட் பண்ணோம் தானே ஒரு உலகம், இப்படி இருந்தாலும் நம்ம எப்படி இருப்போம் என்று சொல்லி அதைத்தான் நான் செஞ்சேன் நினைக்கிறேன். வித் அப்கோர்ஸ் இயக்குனர் நிறைய செம்மைப்படுத்தினார் அவர். ஏன்னா இந்த கேரக்டர் அவங்க ஒரு 3-4 வருஷமா சேர்ந்து கிரியேட் பண்ணிருக்கிறாங்க அவரும் அந்த எழுத்தாளர்களும்.
உங்களுடைய கற்பனைக்கு உங்களுடைய பாத்திரத்தை வளர்ப்பதற்கு இயக்குனரும் மற்றவர்களும் உங்களுக்கு சுதந்திரம் தந்தார்களா?
நிச்சயம், நிச்சயம். அதுதான் ரொம்ப ஒரு, நான் எதையும் எதிர்பார்க்கல. அவர் என்ன சொன்னவர் என்கிட்ட, நான் இந்த கதாபாத்திரத்தை இப்படி நினைச்சிருக்கிறேன், பட் அவள் இப்படித்தான் என்று சொல்லி நீதான் எனக்கு சொல்ல வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு, நீ இப்படி நட என்று சொன்னால் உனக்குதான் அந்த கதாபாத்திரத்தை பற்றி நிறைய தெரியும், நீ சொல்லணும். இல்லை, அவள் இப்படித்தான் இருக்கிறாள், இப்படித்தான் உணர்கிறாள், இதைத்தான் அவளுடைய உடல் மொழி இப்படித்தான் என்று நீ நம்பி நீ எனக்கு அதை சொல்லணும், நான் உனக்கு சொல்லக்கூடாது ஒரு கட்டத்துக்கு மேல என்று சொல்லி வேலை செஞ்சோம், நிறைய வேலை செஞ்சோம். அந்த ஒரு சுதந்திரம், மதிப்பு, ஒரு ஒரு ஆர்டிஸ்டுக்கான ஒரு ஒரு மதிப்பு, எனக்கான ஒரு இடத்தை அவர் உருவாக்கி தந்தவர்.
நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவர், ஒரு இலங்கை பெண்ணின் கதையை வெளியே கொண்டு வந்திருக்கிறீர்கள் திரைக்கு. அதை பார்த்து யாராவது சீச்சி நீங்கள் செய்தது தவறு அல்லது தப்பு என்று எதிர்மறையான விமர்சனங்கள் யாராவது உங்கள் மேல் வைத்திருக்கிறார்களா?
எதிர்மறையாக இல்லை, பட் எதற்கு அவர்கள் ஒரு ஒரு ஈழப்பெண்ணை விட்டு சென்னையில இருந்து ஒரு லிட்டரலா ஒரு மெட்ராஸ் பொண்ணை எதுக்கு இதுல போடணும் என்று கேட்டாங்க. நான் அந்த மாதிரி ஒரு 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 கேள்வி வந்தது, பட் அது நீங்கள் டைரக்டரை கேட்கணும். அப்படி பார்த்தால் காந்தி அப்படிங்கிற ஒரு ஒரு கேரக்டரை திரையில கொண்டு வந்தது ஒரு ஆங்கிலேயர்.
அவருக்கு இந்திய பின்னணியும் இருக்கிறது என்று சொல்கிறார்,
இருக்கு என்று சொல்கிறார்கள், பட் அவர் ஆங்கிலேயர். இது முழுக்க முழுக்க ஒரு 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 என்ன சொல்றது, கலை அந்த வேலைக்கான ஒரு விஷயம். அந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையாக இருந்ததோ அது ஏதோ ஒரு வகையில ஒரு நடிகையை என்னால பூர்த்தி செய்ய முடிஞ்சதால அவங்கள் ஒரு சென்னை பெண்ணெல்லாம் பார்க்க இல்ல, இந்த நடிகை இந்த கதாபாத்திரத்துக்கு ஓகே. தெர் இஸ் நோ இந்த நடிகை என்று சொன்னால் ஓகே மெட்ராஸ் இந்தியா அப்படின்னு பார்க்காமல் அதையும் தாண்டி ஒரு ஒரு கரு தேவையாக இருந்தது அந்த கதாபாத்திரத்துக்கு.
அதை அருமையாக செய்திருந்தீர்கள் காளி. உங்களுடைய அந்த தமிழ் உச்சரிப்பை கற்றுக்கொண்டீர்களா அல்லது அதற்கு கஷ்டப்பட்டீர்களா?
ஐயோ, நிச்சயம் கத்துக்கிட்டேன், ஏதோ தட்டி முட்டி கத்துக்கிட்டேன் எப்படியோ.
சரி, திரைப்படம் விருது பெற்றிருந்தாலும் அதை தொடர்ந்து நீங்கள் திரைப்படங்களில் உங்களுக்கு நடிப்பதற்கான வாய்ப்புகள் வரவில்லையே, நீங்கள் தேடி போயிருக்க மாட்டீர்கள் என்றது தெரிகிறது உங்களுடைய முன்னர் சொன்ன கூற்றின்படி. அதற்கு பிறகு உங்களுக்கு நடிக்கும் சந்தர்ப்பங்கள் எதுவும் அமையவில்லை அப்படியா? அல்லது
அமைஞ்சது ஒன்னு ரெண்டு மேபி மூணு, பட் அது ஒரு கட்டத்துக்கு மேல அவர்களால இல்லாட்டி என்னால நடக்கல. அண்ட் எனக்கு அதை பத்தி ஐம் வெரி ஹாப்பி. என்னன்னு சொன்னால் அது நடக்கல என்று சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நான் அதை நம்புறேன். மேபி சம்திங் ரியலி குட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், சம்திங் பிக் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அடுத்ததாக.
இப்பொழுது ஆஸ்திரேலியாவில் எத்தனை நாட்கள் இங்கே வந்து தங்கி இருக்கிறீர்கள்? நீங்கள் இதன முதல் தடவையாக ஆஸ்திரேலியா வந்திருக்கீர்கள். ஆஸ்திரேலியா குறித்த உங்களது அவதானம் என்னவாக இருக்கிறது?
நான் இந்த வாரம் தான் வந்த, நான் இந்த திங்கள் தான் வந்த. நான் எனக்கு இதுவரைக்கும் வேலை என்று இருக்கிறதால அந்த ஃபர்ஸ்ட் ஷோ வர முடிகிற வரைக்கும் ஐ திங்க் வெளியில போறதுங்கிறது எனக்கும் ஒரு நிம்மதியான ஒரு விஷயமா இருக்காது. பட் நான் கண்ட வரையில எனக்கு இந்தியாவில ஒரு பெரிய ஒரு வில்லேஜ் கம் டவுன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு. எனக்கு எங்கேயோ வேற ஒரு இடத்துக்கு வந்த மாதிரி தெரியல.
ஆனா அவ்வளவு மக்கள் இல்லையே.
அதுதான், ஒரு வில்லேஜ், ஒரு பெரிய ஒரு வில்லேஜ் டவுன் மாதிரி இருந்தால் லைக் நிறைய மக்கள் இருக்க மாட்டாங்க தானே, அந்த மாதிரி இருக்குது எனக்கு.
சரி, இந்த நாடகம் முடிந்தவுடன் ஆஸ்திரேலியாவில் வேறு ஏதாவது முயற்சிகள் செய்கிறீர்களா அல்லது?
ஊருக்கு கிளம்புறேன்.
சரி, உங்களுடைய இந்த முயற்சியும் எதிர்வரும் முயற்சிகளும் வெற்றி பெற வேண்டும் என்று SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் வாழ்த்து கூறி விடைபெறுகிறோம். நன்றி காளி.
மிக்க நன்றி, மிக்க நன்றி.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.